இப்ப நாம் சந்தோஷமாக இருந்து ஒரு கணக்கை பாருங்க, கணக்கு தெளிவாக பார்க்கணும். நீங்க சந்தோஷமா இருந்து ஒருவருக்கு சொல்ல சொல்லுங்க, வியாபாரம் நல்லா பெருகும். இதை போன்று நமக்கும் மகிழ்ச்சி பெறும் நன்னாளாக நாம் வைத்தெழ வேண்டும். ஆகவே இதையெல்லாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியை நாம் பெற்றுக்கொண்ட பின் இப்போது நாம் என்ன செய்கின்றோம்? மனிதர்கள் இறந்து விட்டால் அவர் சுட்ட சாம்பலை எடுத்து கரைத்துவிட்டு அந்த உடலுக்குரிய தலைமகனை வீட்டுக்கு அழைத்து வந்து குடும்பத்தார் அனைத்தும் எண்ணெய் தேய்த்து தலை முடிவிட்டு நித்தோடு போயிட்டு போ அப்படிங்கிற நிலையை துடைத்துவிட்டு அவர்கள் மோட்சலோகம் அனுப்புவதாக மாவிளக்கு செய்து நெய் தீபமிட்டு தலைமகன் அணியாடு கொண்டு போய் விநாயகர் கோயிலில் கொண்டு தீபத்தை வச்சாலும் மோட்ச தீபம் சாங்கிய சாஸ்திரங்கள் தான். அமாவாசை அன்னைக்கு இருந்த நிலைகள் கொண்டு நாம் அன்னை தந்தைக்கு அவங்க சாப்பிட்ட ஆகாரத்தை எல்லாம் வச்சு கூப்பிடும். அவர் யார் மேல் பற்றுதல் இருந்ததோ அந்த உணர்வு அலைகள் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தால் அவருக்கு அந்த நோய் வரும். அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு வீட்டு முச்சிந்து மண்ணை எடுத்துக்கொண்டு போனால் மந்திரவாதி இடையே மந்திரத்தை சொன்னால் அந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்திக் கொள்வார். எங்க மோட்சத்துக்கு போறது? நரகத்துக்கு தான் நாம் அமைப்பு கொண்டோம். ஆனால் அணை வைத்து அடுத்தம் என்றால் மீண்டும் அவர்களை நாம் நரகலோகத்திற்கு அழைக்கின்றோம். இதிலிருந்து நாம் மாற்றுவதற்காக தான் விநாயகர் தத்துவத்தில் நாம் இந்த உடலை விட்டு யார் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு அனைவருமே அந்த துருவ மகேஷின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும், எங்கள் ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா எங்கள் குலதெய்வமான உயிரான்மா. ஏன்னா அந்த குலவழியில் தான் நாம் வந்துள்ளோம். இந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அங்கே கரைத்தல் வேண்டும். ஆக இந்த உயிருடன் ஒன்றிய அறிவு தெளிந்த மனம் கொண்ட இந்த உணர்வுகள் அந்த உயிருடன் ஒன்றி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இயங்கும். ஆனால் அதன் தொடர்பு கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் எப்போதுமே அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும், சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்றால் இந்த ஆறாவது அறிவு ஏழாவது நிலையை பெற்றவர்கள் அவருடைய உணர்வுகள் நமக்குள் உண்டு. நாம் எண்ணி ஏங்கி பெறுவோம் என்றால் நமக்குள் வரும் துன்பங்களை அதை எடுத்து துன்பங்களை அகற்ற முடியும். நமக்குள் வேதனைப்படும் உணர்வுகளை மாற்ற முடியும். அதே சமயத்தில் அந்த எண்ணத்தை நமக்குள் வளர்த்து கொண்டால் முதலே நாம் பாம்பாக இருந்தோம், கீழாக இருந்தோம், கோழியாக இருந்தே அடித்து சாப்பிட்டுப்பாங்க அந்த உயிர் அவங்க உடலுக்குள்ள போயிடும். ஆட்டை அறுத்து சாப்பிட்டாலும் ஆட்டை சாப்பிட்றோம் அங்கே பிறந்துடும். அந்த ஆட்டை அறுத்து சாப்பிட்டவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டவங்களுக்கு தான் தொல்லை. கடைசியில் சாக போகும்போது ஆட்டு ஞாபகம் வரும், ஆடா போய் பிறப்போம், கோழியை பிறப்போம். இந்த மாதிரி எல்லாம் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு நாம் இதிலிருந்து மீள்தல் வேண்டும் என்றால் நம்மை மனிதனாக அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் ஞானிகள் காட்டிய அருள்வழியில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வு தொடர்கொண்டு இருந்தால் இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற உணர்வினை அங்கு சேர்த்து விட்டால் உடல் பெறும் உணர்வு கரைந்து விடுகின்றது. அவருடைய உணர்வுகள் நமக்குள் அந்த நினைவு நம்மளுக்கு தெளிவாக காட்டிய அருள் ஞானம் நமக்குள் இருந்தது. அதை பற்றி நாம ஒவ்வொரு நாளும் கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பதற்கு நல்ல எண்ணம் வேண்டும். இப்ப நம்ம எரியாத நோய்கள் வருகின்றது, நாம் அதை பற்றுடன் பற்ற வேண்டும். மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவ ஆன்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் அதை எண்ணி இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். உதாரணமாக நாம் எதை செய்கின்றமோ அந்த உயிர் அந்த அணுவாக மாற்றிவிடுகின்றது. நான் இளம் பிள்ளையாக இருக்கப்படும் போது உண்மையிலேயே நான் எனது 8வது வயசு 9வது வயசுல எல்லாம் எங்க கிணத்து மேட்டில் தண்ணி இறக்கிருப்பவங்க அதுல ஒரு பொந்து உண்டு, அந்த பொந்துல மைனா குஞ்சு போட்டிருக்குது, வெளியில அந்த பொந்துல தெரியுது, இந்த பக்கம் வராது, அந்த குஞ்சினுடைய கால் தெரியுது, அதுல கயிறு கட்டி இழுக்கிறேன், இழுத்தோன்னு ஒரு சப்பையை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஆனா அவருடைய இம்சை எப்படிப்பட்டிருக்கும், நான் இதை பற்றி சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இது அப்ப சந்தோஷப்பட்டு இதை எடுத்து இது பண்ணணும்னா அது வேதனைப்பட்ட நாம என்ன, ஆனா அதை மகிழ்ச்சியான உணர்வு எடுக்கப்படும்போது நானும் எனக்குள் விளையுது. இதே மாதிரி குருவிகளை பிடிக்கிற குஞ்சிகளை அப்படியே தீய போட்டு நினைச்சு எரிக்க வாற்றது உயிரோட. இதெல்லாம் இளம் பிள்ளையில் அறியாது செய்த நிலைகள். இப்ப அதனுடைய உணர்வுகள் அது எப்படி எரிந்ததோ, உண்மையிலே என் உடல்ல அந்தந்த பருவம் வர போகும்போது கால் எரிச்சல், உடல் எரிச்சல், தீய இதெல்லாம் வரும். நான் அறியாது செய்ததுதான் என்ன உணர்வை நுகர்ந்தேன், அது எப்படி எரிச்சலாக அந்த உணர்வின் தன்மை நான் ஓடப்படும் போது அந்த அணுக்களாக விளையிடும். சில பேர்களுக்கெல்லாம் வேதனைப்படும்படி எரிச்சல் படும்படி இந்த மாதிரி செய்வர்களுக்கெல்லாம் இந்த எரிச்சல் நிச்சயம் இருக்கும். பாக்குறோம் இப்ப மீன் ஏன் புரிஷா நினைச்சாங்க உயிரோடு இருக்கும், ஒரா உரம் நினைச்சுமா அதுக்கு எப்படி எரிச்சல் இருக்கும். அதோட மிளகா காரத்தை போட்டா நம்ம அதை பார்த்து ரசிப்போம். அது கேட்டவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு பெரும்பகுதி பாத எரிச்சல் நிறைய வரும். அதை அடிச்சு கொன்னா மட்டுமல்ல, அது ஒராசிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்தாலும் இந்த நோய் உயிர் அன்னைச்சு அதை எரிய அந்த உணர்வை இதாகிக்கணும், எரிச்சலான அணுக்களை உருவாக்கிவிடும். இதுதான் குருநாதர் சொன்னார், நீ முந்தி செய்த வினைகள் அது வளரும் அந்த பருவம் வரும்போது வந்துடும். இது வரும்போது நீ எதை என்ன வேண்டும், என்னை அறியாது எழுநீக்க வேண்டும், அந்த மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற அந்த அருள் ஒளி பெற வேண்டும் என்று ஏங்கி அதை பெற வேண்டும். இப்ப நான் அறியாமல் சிறு குழந்தைகள் செய்த இந்த உணர்வுகள் அனைத்தும் என் பாதங்கள் எரிப்பதும் உடலே எரிக்கும். அது ஒவ்வொரு நிமிஷம் இதை மாற்றுவதற்கு அதை எரித்து குருநாதர் எனக்கு கொடுத்த நீ செய்த எத்தனை பாவங்களை செய்திருக்கு வரிசையில் சொன்னீங்கன்னா பயந்து போங்க, சின்ன பிள்ளைகள் தெரியாம உடக்கா இருக்கலாம் அதை பிடிப்பணும். அதை பிடிச்ச உடனே என்ன செய்வேன், அந்த மூக்கு போட்டி போடுறத கண்ணில் போடணும், தலையாடும் பேயாடுறதா பாருங்க. இதையெல்லாம் செய்யறது அப்போ இதே மாதிரி கண் எரிச்சலும் வரும். இதெல்லாம் அவர் குருநாதர் எனக்கு சுட்டி கேட்டார், இன்னைக்கு நீ செய்யல சின்ன பிள்ளை தெரியாம செய்த உன் உயிர் என்ன செய்ய அந்த அணுக்களாக வளர்த்து வச்சிருக்கு, அது வெளியே போகும்போது உன்னுடைய அனுபவம் ஒவ்வொன்றா வரும். இதை நீக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், இது எப்படி நல்ல குணத்தோட சேர்த்து உனக்குள் எரிச்சலா வந்ததோ இந்த எரிச்சல் வரும்போது நீ எதை செய்யணும், அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும், உயர்வு எண்ணணும், அந்த நிலையை பெறணும். இப்ப சாதாரணமா நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யறேன். இப்ப என்ன செய்யறேன், சாக்கடையில கவலை கவுந்து விட்டுருச்சு, கையை கொண்டு ஓன்றேன், எனக்கு வலு இருக்குது, எலும்பு ஒடிக்குதேன், தப்பா பண்ண இல்ல அப்பன்னா இதை அதைதான் சொல்றார். இந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ பெற்ற நிலைகள் இது வரும், இதன் விதிப்படி இது நடக்கும், ஆனா மதி கொண்டு இது மாற்ற வேண்டும். மனிதனானத்தின் மதி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த மதி கொண்டுதான் விதியை வெல்ல முடியும். இல்லை என்றால் ஒழிந்து விட்டு எம்மா எப்பா என்று சொன்னால் இப்ப வர்றவங்களை அனுப்பிச்சுறேன், ஏன் வேதனை நீங்க கேட்பீங்க, உங்ககிட்ட இது வளையும், அப்புறம் நீங்க உங்ககிட்ட வழங்கி டபுள் பங்கு என்கிட்ட கொடுப்பேங்க, இதுதான் என்கிட்ட வளர்க்க முடியும். இதே போன்ற தீய வினைகளிலிருந்து நாம் மாறுதல் வேண்டும். ஆக என்று நாம் செய்திருந்தாலும் அந்த விதிப்படி அந்தந்த உணர்வுகள் வளர்ச்சி அடைய போன்று வரும். சித்தரை திருவாரூர் சித்தரை என்று சிறு திரைகள் நம்ம எரியாமல் செய்த பழைய உணர்வுகள் திரை மறைத்து இந்த உணர்வின் தன்மை அது அணுவின் தன்மை வளரும், அதனுடைய வித்தின் தன்மை நிச்சயம் அது வளையத்தான் செய்யும். நாம் எத்தனையோ கோடி சரீரங்கள் எடுத்து இந்த விஷத்தின் அணுக்கள் மாற்றிவிட்டால் அந்த விஷத்து கொண்ட பாம்பினமாக தான் மாற முடியுமே தவிர இந்த இது விதியாகி விடுகின்றது. அடிக்கடி வேதனைப்படுவரை நாம் கேட்டுணர்ந்தா இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நமக்குள் வளரத்தான் செய்யும், இந்த விஷம் வளரத்தான் செய்யும் என்ற நிலையை ஒவ்வொரு நிமிடத்திலும் காட்டுகின்றார். ஆகினால் இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அருள் மகிழ்ச்சி உணரை பெற வேண்டும், என்னை போன்று மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று எண்ணுதல் வேண்டும். எனக்கு தலைவலிக்கணும்னா இதே மாதிரி ஒருத்தருக்கு தலைவலி வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை அந்த விதியை மதிகொண்டு வெல்லுதல் வேண்டும். வெறுமனை எண்ணி எண்ணக்கூடாது, அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும். அடிக்கடி உங்களுக்கு மகிழ்ச்சிகளை சொல்லுகிறேன் என்றால் இந்த உணர்வின் அணுக்கள் நீங்கள் எண்ணி இதை அதிகமாக்கப்படும் போது இது சாம அருள் ஞானிகள் இந்த உணர்வை வென்றவர்கள் அதர்வன அரே சமயத்தில் யஜூர் உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்வதும் உங்கள் அறியாத இருவர்களிருந்து நீங்கள் மீள்வதற்கும் இதை வளர்த்து கொண்டால் மதிகொண்டு விதியை வெல்றீங்க. ஆக இன்னொரு பிறப்பில்லாத நிலை அடைறீங்க. இல்லை என்றால் இப்ப எனக்கு வழி இருந்துச்சு, நான் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு என்ன ஆகும், இந்த விதிப்படி நான் இதை வளர்த்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் இன்னும் எத்தனையோ தொல்லைகள் வரும், அதிலிருந்து நாம் மீள வேண்டும். தொல்லைகள் எப்போதும் மனிதனுக்கு வருகின்றதோ இது விதி, ஆனால் இது மதிவென்று மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் மதிகொண்டு இனி பிறவியில்லாத நிலைகள் அடைய முடியும். இதை பெறச் செய்வதற்குத்தான் இந்த விநாயக தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார். நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மூதாதைகளை வீண் செலுத்துதல் வேண்டும். இன்று நாம் எதற்காக கூடியுள்ளோம் என்றால், இதைப்போல அருஞ்ஞானிகள் பெற்ற பேருண்மை உணர்வுகளை நாம் தெளிவாக்கி நம் உணர்வின் தன்மை அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் வலுவாக்கி அதன் துணை கொண்டு நாம் மூதாதைகளை அனைத்தும் இப்ப ஆயிரக்கணக்கோர் நாம் கேட்டுள்ளோம், உணர்வை பதிவாக்கியுள்ளோம். இதை நினைகொண்டு அவரவர்கள் குடும்பத்தை வளர்ந்தோர் மூதாதைகள் உடலை விட்டு திரும்பி சென்றுள்ளார்கள். அந்த ஆன்மாக்கள் இப்போது ஆன்மா வைத்துக் கொள்வோம், ஒருவர் தீங்கு செய்கிறார் என்றால் அந்த தீங்கு செய்த வளர்த்துக் கொண்டால் உடலுக்குக் கொண்டால் அந்த தீங்கு செய்த உடலுக்குள் போய்விடுகின்றது. பின் இதே தீங்கை விளைவித்து அந்த உடலை வீழ்த்து வெளியில் வரப்படும் போது நாம் அந்த தீங்கு எந்த வேதனைப்பட்டினாலும் அதே வேதனை அணுவாக வெளிவந்து மனிதன் அல்லாத உருவெறுகின்றது. நாம் இதை முறைப்படி நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அவருடைய உணர்வு நமக்குள் தொடர் கொண்டிருக்கும் போது அந்த ஆன்மாக்கள் அந்த சத்ரிஷ மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணினார் அந்த ஆன்மாக்கள் அங்கே செலுத்தலாம். இப்ப நாம் சாதாரணமாக நாம் இந்த உடலை விட்டு தற்சமயம் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாக்களை இப்போ அந்த எங்கள் குலதெய்வமான உயிர் ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து அந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து வெடிபெறும் சரீரம் என்று சொன்னால் இந்த 48 நாளுக்குள் வெளியேற்றலாம். அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைத்து விடலாம். அந்த ஒளி சரீரம் பெற்றுவிட்டால் அதன் உணர்வு நாம் தொடர்கொண்டு வரும்போது இதற்கு முந்தைய நாம் செய்ய தவறிய ஏனென்றா சாங்கிங்க செய்து விட்டு சாம்பலை கலசிட்டு அவங்க மோட்சத்துக்கு போயிட்டான் என்றவங்கெல்லாம் அது இன்னொரு உடலுக்குள்ள தயாரிக்கிட்டு இருப்பாங்க, நோயாக உருவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த உடலை வீழ்த்திட்டு வெளியில் வரப்போம் இந்த உணர்வை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால் இந்த மாதிரி பௌர்ணமி நேரங்களில் அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குறைந்தமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடைய வேண்டும் என்று உணர்வுகளை விண்டி தள்ள வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். அவர்கள் முன் சென்றால் நாம் பின் அங்கே போகும் வலிமை நாம் பெறுகின்றோம். முதலே நாம் மனிதனாக இருக்கப்படும் போது பாம்பாக இருக்கும்போது தேளாக இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள அடித்தார்கள் அந்த உயிர் அவர் உடலுக்குள் சென்றோம். இன்று நம்மை மனிதனாக்கி உருவாகி நம்மை காத்தள்ளினார்கள். ஆகவே அவர்கள் இன்னொரு தரம் பாம்பாக தேளாக போகாதபடி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அருஞ்ஞானின் உணர்வு கொண்டு அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று அவர்கள் உந்தி தள்ள வேண்டும். இதுதான் விநாயக தத்துவத்தில் அதை நேரடியாக அதை பார்க்கும்படி செய்தார்கள். இதுதான் நமக்குள் வரும் தீமைகளை நீக்குவதற்காக 12 மாதங்களிலையும் விநாயகர் சதுர்த்தி, சிவன் ராத்திரி, நவராத்திரி, இதை போன்ற தீபாவளி, இதெல்லாம் 12 மாதங்களிலையும் இதை போன்று தெளிவாக்கி காட்டினார்கள். அது ஒவ்வொரு மாதமும் இந்த 48 நாள் ஆவதற்கு முன் இந்த ஆன்மாக்களை நாம் ஒளி சரீரம் ஆக்கிட வேண்டும். அவர்கள் முன் ஒளி சரீரம் ஆனால் அதன் துணை கொண்டு நாம் அவர்கள் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லப்படும் போது இன்னும் பிறவியில்லா நிலைகள் அடைகின்றன. ஆக இனி நம்மளுக்கு பிறவியில்லா நிலைகள் வேண்டுமே தவிர இன்று நம் வாழ்க்கை வேகா நிலை என்ற நிலைகள் அடைதல் வேண்டும். ஆக இப்ப நாம் உயிர் நெருப்பிலே குதித்தால் உயிர் வேகின்றதா? இல்லை. இப்ப மனிதனின் வாழ்க்கையில் என்னை இப்படி செய்தானே இரு நாம் பார்க்கிறேன், இப்படி செய்தானே நாம் பார்க்கிறேன் சாகா கலை. இந்த உடலை யாரை எண்ணினமோ அவர் உடலுக்குள் போகின்றது. ஆக ஒன்றை இம்சித்து நாம் பெற்றோம் என்றால் இது சாகா கலையா வருகின்றது. அந்த இம்சிக்கும் உணர்வு எதனால் எங்கிருந்து உருவானதோ அவர் உடலுக்குள் தான் நாம் போவோம், இது சாகா கலையாக மாறுகின்றது. இது வேகா நிலை ஆக்க வேண்டும். சில பேர் வைத்தியர் எல்லாம் நான் சாகா கலையை கண்டிருக்கிறேன்னு 12 படிச்சுட்டாங்க, நான் தான் சாகா கலையை கத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் பல மருந்துகளை எடுத்து அரைச்சி சாப்பிட்டேன்னா இந்த சாகா கலை அவர் எல்லாருக்கும் நான் சாக மாட்டேன்னு அவர் அவருடைய எண்ணம். இது சாகா கலை என்பது இவர் எதை வளர்த்து கொண்டார் இந்த உடல்ல, இது சாகா கலையா மாறு, இந்த உயிர் விட்டு வெளியில் போடணும் எவ்வளவு நாளோ அதுக்கப்புறம் இந்த கலைப்படி அவர் அடுத்த பிறகு பிறப்பார்னு அவருக்கு தெரியல. என்றுமே இந்த உடல்ல அழியா சிலையின் வச்சுன்னு அப்படி போகிற அத்தனை இதுதான் செய்தாரு உடலோட இருக்கலாம் இல்ல, அகசியர் எத்தனையோ சக்திகளை தான் செய்தாரு உடலோட இருக்கலாம் இல்ல, எத்தனையோ ஞானிகள் தத்துவத்தை சொல்லி இருக்கிறாங்க உடலோட இருக்கலாம் இல்ல. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான படித்துக்கொண்டுங்கிற நிலைகள்ல உண்மையும் உணவை அறியாதபடி தானும் அறிய முடியாதபடி மற்றவர்களை அறியாது செய்ததும் தவறுகளை செய்து வளர்வோடுதான் இந்த உடலின் நிலைகளுக்கு புகழுக்கு ஏங்கி பொருளுக்கு ஏங்கி இந்த நிலைகள் தரச் செய்வர்கள் தான் இவை. ஆகவே அருண் ஞானியின் வழியில் நாம் செல்வோம், அருண் ஞானத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம் தியானிப்போம். ஐயா, முழா நிலாவை போல ஆக ஒளி சுடராக வளர்ந்து இந்த விஞ்ஞான ஒளிகள் வரும் பேரழிவிலிருந்து மீண்டு மெய்ஞானி உணர்வுடன் என்றும் ஒன்றி இனி என்றும் திரையில்லா நிலையின் பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடைதல் வேண்டும். அதை அனைவரும் பெறுவர்கள். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல, நம் உயிர் நமக்கு சொந்தமாக்க வேண்டும். இந்த உடல்ல உணரும் ஒளிகளை நமக்கு ஒளியாக்க வேண்டும், அதுவே நமக்கு சொந்தமாக்க வேண்டும். இதுதான் ஆலயத்தில் நம்ம வணங்கும் முறைகள். நாம் அனைவரும் பகமையற்ற நிலையில் உணர்வாக்கி ஆக சந்தோஷமாக அணுகும்போது நமக்குள் மகிழ்ச்சியின் தன்மை தோன்றுகின்றது. இதைப்போலதான் இந்த அருள் சக்தியை நாம் பெறுவதற்காக நம் குரு காட்சி அருள்மொழியை நாம் இங்கே தியான மண்டபத்தை அமைத்து அனைவருக்கும் இந்த பெற செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் பெருக்கி எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வை ஒன்றுபடுத்தும் போது கல்யாண ராமா, யாரும் கோபத்துடன் இருந்தாலும் நாம் பிரிந்து வாழவில்லை, வெறுப்புடன் இருந்தாலும் நாம் பிரிந்து வாழவில்லை. வெறுப்பின் தன்மையை நமக்குள் வாழ்கின்றது, ஆனால் பிரிக்கின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் பிரிக்கின்றது, ஒன்று தன்னுடன் இணைக்கின்றது. ஒரு கோபத்துடன் செயல்படுத்தும் போது யார் கோபமோ இந்த உடலுக்குள் சேர்ந்து அங்கு இணைகின்றோம். அதே சமயத்தில் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும், அந்த அருள் ஒளி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வளர்க்கப்படும் போது இந்த பகமையை பிரிக்கின்றது, அருள் ஒளியை தனக்குள் சேர்க்கின்றது. என்றுமே அருள் மகிழ்ச்சியின் உணர்வுடன் கொண்டுவோம், பிறவியில்லா பெருநிலை அடைவோம், மரணமில்லா பேரின்ப மரணமில்லா வாழ்வு வாழ்வோம். என்றும் மரணம் இல்லை. ஆகவே அந்த பெருவாழ் என்ற நிலையை அடைய நாம் தியானிப்போம் என்று